வணக்கம், நான் உங்க சாய் பிரியா. ஆரோவில் ரேடியோல இப்ப நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது கதை கேட்போமா நிகழ்ச்சி. இன்னைக்கு இந்த எபிசோட்ல நாம கேட்க போறது, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு புத்தகத்தில் இருக்கும் நான்காவது கதை, ஷட் அப் அண்ட் மூவ் ஆன். தலைப்பே வித்தியாசமா இருக்குல்ல. வாங்க, பாரதி பாஸ்கர் என்ன கதை சொல்ல போறாங்கன்னு கேட்போம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுது, ஃப்ரிட்ஜையும் ஹேண்ட்பேக்கையும் ஒழித்து வைக்கிற பொழுதாக மலர்ந்தது. ஒரு நப்பாசை, பேசாம இன்னைக்கு விட்டுட்டு அடுத்த ஞாயிறு பார்த்துக்கலாமா? உடனே இதே போல ஏற்கனவே 37 ஞாயிறுகளை தள்ளி போட்ட ஞாபகமும், மற்றும் இந்த வாரமும் செய்யாவிட்டால் இரண்டும் வெடித்துவிடும் என்ற ஞானோதயமும் உந்தித்தள்ள செயலில் துணிந்தேன். அது என்ன ஃப்ரிட்ஜ் மற்றும் ஹேண்ட்பேக் காம்பினேஷன்? இரண்டுக்கும் கவித்துவமான ஒரு ஒற்றுமை உண்டு. இரண்டுமே ஒரு வகையில் குப்பை தொட்டிகள். நம் காலால் அதன் காலை ஒரு மிதி மிதித்ததும், ஆ என்று கூட கத்தாமல் வாயை மௌனமாக பிளந்து வயிற்றை எக்கி பார்க்கிறதே, அந்த அசல் குப்பை தொட்டிக்கும் இந்த இரண்டு வஸ்துக்களுக்கும் உருவ ஒற்றுமை இல்லாமல் போகலாம். உபயோக ஒற்றுமை உண்டே. இவை இரண்டிலும் என்னென்ன இருக்கக்கூடும் என்று நாம் நினைப்போமோ, அதைவிட கூடுதலாக இன்னும் என்னென்னவோ இருக்கும். முந்தானால் காலை செய்த சட்னியின் பாதியை தூக்கி கொட்ட மனசு வராமல் உள்ளே வைத்தோமே. நாசமாய் போன ஞாபக மறதியில் இரவு திரும்பவும் சட்னி அரைத்தோமே. அது இருக்கும். மகன் பாதி பூஸ்ட் குடித்துவிட்டு போரும் என்றானே, பாக்கியை என் தலையில கொட்டு என்று சொன்னோமே. நம் தலையில் கொட்டுவதற்கு பதிலாக ஃப்ரிட்ஜில் வைத்தானே. அது இருக்கும். இவை தவிர இரண்டு அழுகிய பச்சை மிளகாய், பாதி தக்காளி, குளுமை தேடி உள்ளே நுழைந்த சில கட்டெரும்புகள், இவையும் லிஸ்டில் உண்டு. ஹேண்ட்பேக் கதை இன்னும் பரிதாபம். என்றோ வாங்கி எதற்கும் இருக்கட்டும் என்று போட்டு வைத்த தலைவலி மாத்திரைகள். நல்ல வேளை, காலாவதியான மருந்துகளை கடைக்கடையாக தேடும் அரசாங்க அதிகாரிகள் யாரும் இன்னும் லேடிஸ் ஹேண்ட்பேக் செக்கிங் வரவில்லை. எப்போதோ விமான பயணம் செய்தபோது பணிப்பெண் கொடுத்த புளிப்பு மிட்டாய், எவர் வீட்டுக்கோ போன போது வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறாளே என்று அவர்கள் கொடுத்த வெற்றிலையும் மஞ்சளும். அந்த மஞ்சள் மகிமையில் தாமும் மஞ்சள் குளித்த பெண் போல இருக்கும் மகாத்மா கொண்ட ரூபாய் நோட்டுகள். அவசரத்துக்கு இருக்கட்டும் என்று போட்டு, ஆனால் எந்த அவசரத்துக்கும் கிட்டாத சேஃப்டி பின்கள், ஸ்டிக்கர் அட்டை, டஜன் பேனாக்கள், அப்பப்பா எத்தனை எத்தனை பொருட்கள். ஃப்ரிட்ஜையும் ஹேண்ட்பேக்கையும் சரி செய்து முதுகு வலியும் மூட்டு வலியும் போட்டு தள்ள மெதுவாக நிமிரும் போது, வராது போல வந்த மாமணியாம் ஞாயிறு காலை மறைந்து பகலெல்லாம் போயோடி மாலை மலர்ந்து திங்களின் கதவை தட்டி கொண்டிருக்கும். ஒரே கதவு அல்லது ஒரு ஜிப் கொண்ட, அன்றாடம் 100 முறை திறக்கப்பட்டும் மூடப்பட்டும் உபயோகத்தில் இருக்கும் குளிர்சாதன பெட்டிக்குள்ளும் ஹேண்ட்பேக்குள்ளும் இத்தனை குப்பைகள் சேர முடியும் என்றால், 1000 வாசல் கொண்ட அடைப்பும் திறப்பும் இல்லாத நம் மனங்களுக்குள் எத்தனை குப்பைகள். ஞாயிற்றுக்கிழமை ஒழிப்பாவது கிட்டும் மேற்படி ஃப்ரிட்ஜ் ஹேண்ட்பேக் குப்பைகளை விட அவை பெருங்குப்பை, பல வருஷ குப்பை. வயதான ஜென் குரு ஒருவரும் இளம் துறவி ஒருவரும் பயணம் போனார்கள். பாதி பயணத்தில் ஓரிடத்தில் நிறைய சேறு. நீளமான வெள்ளை கவுன் அணிந்திருந்த அழகான இளம்பெண் ஒருத்தி சேற்றில் நடந்தால் ஆடை அழுக்காகி விடுமே என்று தயங்கி நிற்க, முதிய துறவி சற்றும் தயங்காமல் அந்த பெண்ணை தூக்கி அவள் உடையில் கரையில்லாமல் மறுபக்கம் இறக்கிவிட்டாராம். பாவம், கரை நல்லது கதையெல்லாம் அப்போது அவர்கள் அறியார்கள். இளம் துறவி கொதித்தே விட்டான். ஒரு பெண்ணை தொட்டு தூக்கி இந்த வயசான சாமியார் நம் மடத்தின் மதிப்பையே காலி செய்து விட்டாரே என்று குமைந்தான். சில நாள் பயணம் செய்து அவர்கள் தமது மடம் வந்து சேர, அத்தனை பேர் எதிரிலும் முதிய துறவியை திட்டி தீர்த்தான் இளம் துறவி. முதிய துறவி சொற்களின் முனை முறியாமல் சொன்னார், நான் அந்த பெண்ணை அங்கேயே இறக்கிவிட்டேனே, நீ இன்னமுமா சுமந்து கொண்டிருக்கிறாய்? நாமும் அந்த இளம் துறவி போல்தான். அங்கங்கே விட்டுவிட்டு வரவேண்டிய பல விஷயங்களை வாழ்வெல்லாம் சுமந்தெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். என் தங்கையைத்தான் நல்லா படிக்க வச்சாங்க, அந்த அளவு என்னைய படிக்க வைக்கல. கல்யாணமாகி வந்த 3 வாரத்திலேயே நீ உன் அம்மா வீட்டுக்கு போன்னு சொன்ன ஆளுதானே எங்க மாமியார். எங்க நாத்தனார் வீட்டு கல்யாணத்துல 4 நாள் வேலை செஞ்சேன். பந்தி பரிமாறி, வடச்சட்டில காஞ்சி, எச்சிலில எடுத்து, கடைசியில மகராசி ஒரு 300 ரூபாய் பெறாத கன்றாவி புடவைய வச்சு கொடுத்தாலே செத்தாலும் மறக்காது எனக்கு. இன்ன பிற எங்கள் உறவுக்கார பெண்மணி ஒருவர் யாரை பார்த்தாலும் தன்னை ஏமாற்றி கல்யாணம் செய்து கொண்டு விட்டார் தன் கணவர் என்று மறக்காமல் சொல்வார். மில் தொழிலாளியான கணவர் சூப்பர்வைசர் என்று பொய் சொல்லிவிட்டதாக புலம்புவார். கணவர் நிஜமாகவே சூப்பர்வைசராகி அதற்கு மேலும் போன பிறகும் அவர் வருத்தம் தீரவில்லை. அவருக்கு வயது சுமார் 70 இருக்கும். 50 வருடங்களாக தான் ஏமாற்றப்பட்டோம் என்கிற எண்ணத்தை இதயத்திலிருந்து எடுத்து வீச அவருக்கு முடியவே இல்லை. பாவம், பல்வலி வரும்போது வலிக்கும் பல்லை நாவால் நெருடினால் இன்னமும் வலிக்கும் என்று தெரிந்தும் ஒரு தீராத இச்சையோடு நாவு போய் அதே பல்லை நெருடுவது போல மனதில் வலிக்கும் பகுதிகளை, என்றோ சிந்திய கண்ணீரை, யார் மீதோ இருந்த வெறுப்பை, புறக்கணிப்பை பத்திரமாக வைத்து அவ்வப்போது எண்ணத்தால் தொட்டு பார்த்து வலிக்குது என்று சொல்வதில் ஒரு சுடும் சுகம் நமக்கு. ஒரு நதி தன் போக்கை தானே அறிவதில்லை என்பார்கள். மனித மனமும் நதி போலதான். அது தன் போக்கை தானே அறியாது. எந்த ரகசிய இன்பங்களை மனசு அடியில் வைத்து கொஞ்சுகிறது, எந்த குப்பைகளை எடுத்து கொண்டாடுகிறது என்பதை யார்தான் அறியக்கூடும்? அதே நேரம் குப்பைகளும் கழிவுகளும் மிக அதிகமாகி கோவம் மாதிரி மூச்சு நின்று போன நதியாக மனசை கெடுக்காமல் இருப்பது நம் கடும் முயற்சியில்தான் சாத்தியம். மனசுக்குள் இருக்கும் குப்பைகளை நீக்க ஒரு ஜப்பானிய ஆலோசனை முறையை அங்கே இருக்கும் மனோதத்துவ மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். சுமு என்று அந்த முறைக்கு பெயர். ஷட் அப் அண்ட் மூவ் ஆன் என்பதுதான் அதன் விரிவாக்கம். மனசுக்குள் இருக்கும் கசடுகளை போக்க ஒரே வழி, அவற்றை அப்படியே தள்ளி யாரிடமும், ஏன் நமக்குள்ளே கூட அதை பற்றி பேசாமல் புலம்பாமல் அடுத்த வேலையை பார்க்கும் பயிற்சிதான் இது. இங்கே செய்யலாமா? கண்ணை மூடலாம். மனசுக்குள்ளே என்ன கசப்பிருக்கிறது? என் ஃப்ரெண்ட் என்ன இன்சல்ட் செஞ்சிட்டா. 10 வருஷம் முன்னால எங்க உறவுக்காரங்க வீட்டுல என்னை கண்டுக்கல. இத்தியாதி விஷயங்களை பொறுக்கலாம். ஃப்ரிட்ஜிலிருந்தும் ஹேண்ட்பேக்கிலிருந்தும் வெளியேற்றிய பொருட்கள் மாதிரி இந்த குப்பைகளையும் வெளியேற்றலாம். அப்பா, மனசு லேசாகிவிட்டதே. நடுநடுவே திரும்ப நினைவு வந்தால்? நினைவு வந்தால் நமக்குள்ளேயே சொல்லலாம், ஷட் அப் அண்ட் மூவ் ஆன். இப்போது தொடர்ந்து நடக்கலாம் தானே? இதுவரை இக்கதையை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு புதிய கதையை கேட்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் பிரியா.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.